இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சருவ சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வழமை போல் வந்த கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாக அமைகின்றது. 4-5 கேள்விகள் வந்திருக்கின்றது இன்றைய சத்சங்கத்திற்கு. அந்த ஒழுங்கு முறைப்படி அந்த கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதிலை பாபாஜியின் அருளுடன் விடை காணுவோம். முதலாவது அன்பர் 2 கேள்வியை சேர்த்து கேட்டிருக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், துன்பத்தை பற்றித்தான் மீண்டும். தான் துன்பப்படுகின்றேன், சாதகராக இருக்கின்றேன், ஆனால் துன்பப்படுகின்றேன். அதற்குரிய காரணம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு போகும்போது ஓரளவு புரிகின்றது. இருப்பினும் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக வழியால் வரலாம், அதை பற்றி சிறிய சிந்தனை கேட்கின்றார். தன்னுடைய 2வது வரியில் எழுதியிருக்கின்றார், தன்னுடைய துன்பத்துக்குரிய காரணம் நான் என்னுடைய சித்தத்திலிருந்து பழைய விடயங்களை யோசித்து அதற்கு சரியா பிழையா என்று விடை காண முயல்கின்றேன், புதிய விடயம் கிடைத்ததுகளை தவறவிடுகின்றேன், அல்லது அதை நான் சில விடயங்களை தவற விடாமல் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டு போனாலும் பழைய விடயங்களிலிருந்து மீள முடியாது இருக்கின்றது, அது எப்பவும் என்னுடைய மனதை துன்பப்படுத்துகின்றது என்று. ஆகவே திரும்பவும் மீண்டும் துன்பந்தான். இங்கு நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும்? மீண்டும் இதை இன்னொரு கோணத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தெரிந்த முறையில் ஆராய்வோம். இந்த துன்பம் முதலாவதாக இன்று நாங்கள் படும் துன்பத்துக்குரிய காரணம் நேற்றைய பதிவுகள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. நாளைய துன்பத்துக்குரிய பதிவுகள் காரணம் இன்றைய பதிவுகள். ஆகவே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இன்று நடக்கப் போறதையாவது நாங்கள் தடுக்கலாம். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி இந்த அன்பருக்கு இந்த துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும், பழையவற்றையே யோசித்து அதற்கு விடை காண்பதற்கு செலவிடும் நேரத்தை நிற்பாட்டி தற்போது உங்களுடைய கையில் இருக்கும் விடயத்தை சரியாக பயன்படுத்துவீர்களாக இருந்தால் அன்பரே, உங்களை அது தாக்காது. ஆனால் மனித இயல்பு, உலகியல் இயல்பு, நல்ல விடயங்கள் கையில் நிகழ்காலத்தில் கிடைத்தாலும் இறந்த காலத்தில் நடந்தவற்றை யோசித்து அதற்கு ஒரு முடிவு காண்பது இருப்பதுதான் தவறான விடயம். ஆகவே இந்த மூலத்திற்குள் நாங்கள் செல்ல வேண்டும். இந்த மூலத்துக்கு, துன்பத்துக்குரிய மூலத்திற்குள் நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் உள்ளே செல்ல வேண்டும், மீண்டும் உள்ளே செல்ல வேண்டும், மீண்டும் உள்ளே செல்ல வேண்டும். இறுதியாக கிடைப்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்ட வினைகள். இந்த துன்பங்களுக்குரிய காரணங்கள் எல்லாம் வினைகள். ஆகவே அதை சொல்லளவில், பேச்சளவில் எடுத்து விட்டீர்கள், அதை செயலளவில் கொண்டு வர வேண்டும். முக்கரணங்களிலும் அதை அமுல்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் அமுல்படுத்துவீர்களாக இருந்தால் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் வினை, வினைக்குரிய காரணம் யார்? நாங்கள், ஆன்மாக்கள். ஆகவே இறுதியான பதில் அது நாங்களாகவே அமைந்து விடுகின்றோம். ஆனால் அதை சொல்லளவில் மாத்திரம் கேட்டுவிட்டு அதை பற்றி சிந்திக்காமல் எங்களுக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் யாரால் அந்த துன்பம் வந்ததோ அவர்களை நாங்கள் சாடை போட்டு அதனால்தான் எங்களுக்கு இது வந்தது, அவரால் தான் வந்தது, அந்த நேரம் சிலர் கடவுளை இழுத்து விடுவார்கள், கடவுளால் தான் வந்தது, இல்லை. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு போவது உலகியல் வாழ்க்கைக்கு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, ஆன்மீகத்துடன் சேர்த்து. ஆகவே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் வினைப்பயன், அந்த வினைப்பயனுக்குரிய காரணம் நாங்கள். இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் நல்லொரு உதாரணம் சொல்லுவார். ஒரு இடத்தில் ஒரு நாயை நோக்கி நீங்கள் கல்லை எறிந்தால் அந்த நாய் திரும்பி பார்த்து உங்களை பார்த்துத்தானாம் குறைக்குமாம், கல்லை பார்த்து குறைக்காது. ஆனால் அந்த நாயை துன்பப்படுத்தியது அந்த கல்லு, ஆனால் நாய் குறைப்பது அந்த கல்லை எறிந்தவரை பார்த்து. அந்த அறிவு கூட இந்த உலகியலில் மனிதருக்கு இல்லை, எல்லாருக்கும் என்று சொல்லவில்லை, மனிதருக்கு இல்லை என்று அந்த பேராசிரியர் கூறுவார். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு துன்பம் வரும்போது அது எதிலிருந்து வந்ததென்று தான் பார்க்கின்றோம். எப்பவும் யார் அந்த துன்பத்தை செய்தார்கள் என்று அவர்களை நோக்கித்தான் போகின்றோமே தவிர அது எங்கிருந்து வந்ததென்று அந்த மூலத்தை கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் அடிப்படை பிரச்சனையே துன்பத்திற்கு. அந்த மூலம்தான் வினைப்பயன். ஆகவே அந்த நாய் அந்த கல்லை பார்த்து குறைக்காமல் எறிந்தவரை பார்த்து குறைப்பது போல் நாங்களும் எங்களுக்கு துன்பம் வரும்போது அது இறுதியாக எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்காது அதை விட்டு சிறிது உள்நோக்கி செல்வோமாக இருந்தால் இறுதியில் கிடைக்கும் விடை அது உங்களுடைய வினைப்பயனிலிருந்து வந்தது. அதற்கு காரணம் யார்? முழுக்க முழுக்க நாங்கள் தான் காரணம். ஆகவே அதை உணர்ந்து விட்டால் அன்பரே, இந்த துன்ப நீக்க உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை நோக்கி செல்வது சிறிது கடினம். ஆனால் நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், பாபாஜியின் கிரியா யோகத்தின் அடிப்படை கருத்துக்கள் இவற்றை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது அதை சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அந்த அவற்றை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே உள்ளே செல்லும் போது இப்படியான துன்பங்களுக்குள் நீங்கள் அகப்பட மாட்டீர்கள். அதைவிட அந்த அன்பர் அதற்கு தன்னுடைய துன்பத்துக்குரிய ஒரு காரணத்தையும் சொன்னார். தான் நடந்து முடிந்தவற்றை யோசித்து அது பிழையாக நடந்திருக்கிறது, சரியாக நடந்திருக்கின்றது என்று அதிலேயே தன்னுடைய நேரத்தை வீணாக்குகின்றேன். கையில் கிடைத்த, உங்களுடைய சத்சங்கங்களில் கிடைத்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை சொல்லளவில் எடுத்திருக்கின்றேன், ஆனால் முழுமையாக சிந்திக்க தவறிவிடுகின்றேன் என்று. அதுதான் உண்மை. ஆகவே இது எல்லோருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். ஆகவே இறந்த காலத்தில் நடந்தவற்றை விட்டு நிகழ்காலத்தில் எல்லோரும் வாழணும். அதை கிரியா பாபாஜி அவர்களும், வொய்சப் பாபாஜி சொல்லியிருக்கின்றார். ஆகவே நிகழ்காலத்தில் வாழுவதென்று வாயளவில் சொல்லாது, அதன் அடிப்படையை, மூலத்தை இன்று பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு நாளும் நிகழ்காலத்தில் வாழுவோம் வாழுவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதிலும் உள்நோக்கி செல்லும் போது இறுதியாக எங்களுக்கு கிடைக்கும் பதில், எங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் நாங்களே. அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு விட்டோம் என்றால் துன்ப நீக்கம். ஆகவே அதை நோக்கி எல்லோரும் பயணம் செய்வோம். அதற்கு பாபாஜி அருள் புரியட்டும். பரம்பொருளின் துணையுடன் செல்வோம் என்று அந்த அன்பருக்குரிய பதிலை கொடுக்கின்றேன். அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. பொறிகளை வெல்ல வேண்டும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள். அது இலகுவான காரியம் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றீர்கள். அதை பற்றி நான் சிந்தனை செய்தேன். சிந்தனை அளவில்தான் நான் இப்போது இருக்கின்றேன், அமுல்படுத்தவில்லை. ஆனால் அமுல்படுத்த வேண்டும் என்றும் தெரிகின்றது. ஆனால் அது கஷ்டமான விடயம் மாதிரி எனக்கு தெரிகின்றது. ஆகவே வேறு ஏதாவது யுக்தி இருக்கின்றதா அந்த பொறிகளிலிருந்து வெல்வதற்கு என்று அந்த அன்பர் கேட்கின்றார். அதை நாங்கள் பல தடவை பல கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் இங்கு வலியுறுத்துவது என்னவென்றால், பொறிகளை வெல்வதற்கு இந்த பொறிகளிலிருந்து வரும் விடயங்கள் எல்லாம் மனம் மூலமாகத்தான் உள்ளே செல்கின்றது. இந்த மனத்தை நிர்வகிக்க பழக வேண்டும். அதற்குத்தான் கிரியா யோகம், செயல்முறை பயிற்சி. அந்த மன நிர்வாகத்தை நாங்கள் செயல்முறை பயிற்சி மூலம் நிர்வகிக்க பழகிவிட்டோம் என்றால் பொறிகளை வெல்லலாம். ஏனென்றால் பொறிகள் தத்துவங்கள் மூலம் தரப்பட்டது. அதை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய வினைகளை ஆற்றி நீங்கள் இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடலாம். ஆகவே பொறிகளை அழிக்க முடியாது, அழிந்தால் உடல் அழிந்துவிடும். ஆகவே அந்த அன்பருக்கு மீண்டும், சைவ சித்தாந்த முறைப்படி உங்களுடைய மனக்கட்டுப்பாடு, மனத்தை நிர்வகிக்கும் தன்மையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சுருக்கமாக அந்த பதிலை தருகின்றேன். இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார். அடுத்த கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கின்றேன், கிரியா யோகத்தில் பயணிக்கின்றேன், நல்ல ஒரு வேலை செய்கின்றேன், நல்ல பணம் சம்பாதிக்கின்றேன், எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை சில வாரங்களாக உங்களுடைய சத்சங்கத்தை தொடர்ந்து கேட்டு வருகின்றேன். அப்போதுதான் தெரிகின்றது, நான் என்னுடைய மனதில் கிரியா யோகத்தில் சாதகராக இருந்தாலும் என்னுடைய பணத்தை வைத்து, என்னுடைய தொழிலை வைத்து, என்னுடைய மற்றவர்கள் எனக்கு தரும் மதிப்பை வைத்து நான் ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்னும் அதிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. இப்போதுதான் விளங்குகின்றது, நான் பெரிது 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 என்று நினைத்ததெல்லாம் பெரிதா என்பது என்னுடைய கேள்விக்குறி. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அன்பர், நீங்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றீர்கள். இதுதான் தொடக்கம், ஆனால் முடிவல்ல. இது எவ்வளவு காலமும் எடுக்கலாம் நீங்கள் இதை உணர்வதற்கு. அது உங்களுடைய வினைப்பயன், உங்களுடைய மாயையில் நீங்கள் சிக்குண்டிருக்கும் நிலை. ஆனால் ஒரு கேள்விக்குறி வந்ததுதான் உங்களுடைய கேள்வியில் இங்கு அற்புதம், அது வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்பதை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்கின்றார்கள், அருளாளர்கள் சொன்ன விடயத்தை. ஆகவே உங்களுக்கு அந்த கேள்வி பிறந்தது முதலாவது வெற்றி. ஆனால் அதுதான் வெற்றி என்று நினைத்து அதனுடன் நின்றுவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் உங்களை பற்றிய கருத்தை நீங்களே உங்களுக்குள் வைத்து உங்களை பெரியவர் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்துக்குள் வந்தவுடன் உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும், எங்களுக்கு மேலாக ஒரு பெரியவர் இருக்கின்றார். அவர்தான் எல்லாத்தையும் செய்கின்றார். அவர் சொன்னால்தான் நாங்கள் அறிவோம். அதுதான் பரம்பொருள். ஆகவே எங்களை நாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்தால் அது மடமைத்தனம். ஏனென்றால் எங்களால் இயங்க முடியாது. ஆனால் உலகியலில் நாங்கள் எங்களை பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு கோட்டை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு அந்த கேள்வி பிறந்தது, விடை கிடைக்கின்றது. ஆனால் அது முடிந்த விடை அல்ல. இந்த வாழ்க்கை முழுவதிலுமே அந்த கேள்விகள் வந்து 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 நீங்கள் மூலத்திற்கு செல்ல வேண்டும். மூலத்துக்குரிய பதில் உங்களுக்கு கிடைத்து விட்டது பரம்பொருள் என்று இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த கேள்வி எப்பவும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியான ஒரு விடயத்தில் பேராசிரியர் உதாரணம் சொல்லுவார். அந்த உதாரணத்தை, அந்த ஓமானத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஞாபகத்தில், அது உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு மின்மினி பூச்சி பறந்து கொண்டிருக்கும் போது நினைக்கின்றது, தான் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கின்றேன் என்று. இது இரவில் நடக்கும் விடயம். அந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் வருகின்றது. அந்த வெளிச்சத்தில் இந்த மின்மினி பூச்சியின் வெளிச்சம் பெரிதாக ஜொலிக்கவில்லை. நட்சத்திரம் நினைக்கின்றது, நான் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கின்றேன் என்று. அந்த நேரத்தில், அந்த இரவு நேரத்தில் நிலா வருகின்றது. நிலா வந்ததும் நட்சத்திரத்தின் வெளிச்சம் குறைகின்றது. நிலா நினைக்கின்றது, தான் தான் வெளிச்சம் கொடுக்கின்றேன் என்று. அதற்கு மேலாக பார்த்தால் சூரியனில் இருந்துதான் அந்த நிலவு வெளிச்சத்தை எடுக்கின்றது. ஆகவே சூரியன்தான், அந்த ஒளிதான் மூல ஒளி. அதேபோல்தான் நாங்களே எங்களுக்கு போடும் கணக்குகள். நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்கின்றோம், நாங்கள் தான் பெரியவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் தான் பெரியவர்கள் அந்தஸ்தில், பணத்தில், தொழிலில். ஆனால் நாங்கள் பூச்சியம் என்பது நீங்கள் உணர வேண்டும். அதற்கு கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதே அது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வி, உலகியலில் இருந்து கொண்டு கிரியா யோகத்தில் பயணம் செய்யலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். அதன்படி நாங்களும் இரண்டிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது எப்படி சாத்தியம்? வெல்லுவோம் என்று பாபாஜியின் கருத்து சொல்லப்படுகின்றது. நான் ஒரு இடைநிலை சாதகன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இன்னும் முழுமையாக வரவில்லை. ஏனென்றால் எப்பவும் உலகியலுக்குள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றேன், சாதனையில் முழுமையாக செல்ல முடியவில்லை. ஆகவே ஒரு கேள்வி பிறந்தது, இது சாத்தியமா? கேள்வி பிறப்பது நல்லது என்பரே, இது சாத்தியம்தான். அதை அருளாளர்களும் செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அருளாளர்கள் நிலைக்கு வந்தால் அது சாத்தியம் என்பதை நீங்கள் சொல்லளவில் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கின்றேன். இருப்பினும் உங்கள் நிலையிலிருந்து பார்ப்போம். எதுவும் சாத்தியம். உலகியலில் இருந்து இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். பாபாஜியின் கிரியா யோகம் செய்யலாம் என்று பாபாஜி சொன்னது, நீங்கள் பயிற்சியில் போய்கொண்டிருக்கும் போதுதான் அதனுடைய சூட்சும விடயம் உங்களுக்கு புரியும். உலகியலை விட்டுட்டு வந்து நீங்கள் கிரியாயோகம் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒருவரும் வரமாட்டீர்கள். ஏனென்றால் அந்த மாயை உங்களை வரவிடாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய உலகியல் இன்பத்திலையும் இருந்து கொண்டு கிரியாயோகமும் செய்யலாம் என்ற கூற்றில் ஒரு சூட்சுமம் இருக்கின்றது. அதாவது ஆன்மாக்களாகிய நாங்கள் இச்சைகள் மூலம்தான் எங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு போகின்றோம். இறைவனும் அதை தடுப்பதில்லை. குழந்தை ஆசைப்படுகின்றதென்று நீங்கள் விரும்புவற்றை எல்லாம் நடக்க விடுகின்றான். அது கிடைப்பதென்ன? ஆகாமிய வினை. இந்த பிறப்பில் நாங்கள் வினைகளை தேடுகின்றோம். ஆகவே இறைவன் எங்கள் இச்சைப்படி வினைக்கேற்றபடி எங்களுடைய இச்சையை ஏற்று உங்களை பக்குவப்படுவதற்காக விடுகின்றான். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி, ரெண்டிலையும் பயணம் செய்யும் போது அது சாத்தியமா என்பது. நிச்சயமாக சாத்தியம். இந்த வழக்கத்தில் நாங்கள் இந்த ரெண்டிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் உங்களுடைய சாதனையில் நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள், உணரப் போகின்றீர்கள், உணரலாம். மூன்று காலத்திலும் சொல்லுகின்றேன். என்னையே வைத்து நான் சொல்லுவேன். நான் இந்த கிரியா யோகத்திற்கு வர முன் இருந்ததும் இப்போது இருக்கின்றதும் இனிமேல் இருக்கப் போவதும் ஓரளவு ஊர்ஜிதமாக தெரிகின்றது. எவ்வளவு மாற்றம் எங்களை நாங்களே சிந்தனை செய்து கொள்ளுவோம். ஆகவே லோகியலிலும் இருந்து கொண்டு கிரியா யோகத்திலும் பயணிக்கும் போது என்ன நடக்கின்றது? சாதனையை நீங்கள் சரியாக செய்து கொண்டு போகும் போது உலகியல் குறைந்து சாதனை கூடுகின்றது. அதில் ஒருவரும் மறுப்பு கருத்து தெரிவிக்க முடியாது. சாதனையை சரியாக செய்து கொண்டு போனார். ஆகவே அதான் அந்த சூட்சுமம். நீங்களாகவே உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சிந்தனைகள் இவற்றை மாற்றிக்கொள்வீர்கள். அதில் ஒருவிதமான சந்தேகமும் ஒரு சாதகர்களுக்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மாற்றும் வேகம் சிலருக்கு குறைவாக இருக்கலாம், சிலருக்கு மத்தியமமாக இருக்கலாம், சிலருக்கு வேகமாக இருக்கலாம். அவற்றில்தான் வித்தியாசம். அது கூட சைவ சித்தாந்தத்தில் அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ற அறிவுத்திறனுக்குரியது என்று முழுமையாக கூறப்படுகின்றது. ஆகவே பாபாஜியின் கூற்றுப்படி உலகியலில் இருந்து கொண்டு கிரியா யோகத்தில் பயணிப்பது முடிந்த காரியம், முடியக்கூடிய காரியம் என்றபடியால் அதில் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுடைய வேகம் சாதாரண வேகமா, மத்திம வேகமா, அதிவேகமா என்பது உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுடைய ஆன்மாவின் நிலையையும் பொறுத்தது என்பதே. இதற்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் வேறொருவரிடத்தில் தந்த உதாரணத்தை கொண்டு வருகின்றேன். உதாரண உபமானங்கள் உங்களுடைய மனதில் நின்று பிடிக்கும். ஒரு தவளையை பற்றி ஒரு இடத்தில் சொல்லுகின்றார் தன்னுடைய உரையில். தவளைக்கு வால் இருக்காம். பிறந்தவுடன் அந்த வால் இருக்கும் போது அந்த தவளை நீரில் மாத்திரம்தான் இருக்குமா? ஆனால் சிறிய காலத்தில் அந்த வால் விழுந்து விடுமா? அது விழுந்தாப்பின்தான் அது நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும் என்று ஏதோ ஒரு இடத்தில் இந்த உபமானம் சொன்னது ஞாபகம். அதை இங்கு வந்து பொருத்துகின்றேன். ஆகவே அந்த தவளையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தவளை ரெண்டு இடத்திலையும் இருந்து வாழக்கூடியது. ஆனால் அந்த வால் இருக்கும் போது தனிய தண்ணீரில் மாத்திரம்தான் வாழலாம். அந்த வாளை அது இயற்கையாக இழந்தவுடன் தரையிலும் தண்ணீரிலும் இருக்கும் என்று உபமானம் சொன்னார். அதுபோலத்தான் நாங்கள் கிரியா யோகத்தில், நாங்கள் உலகியலில் இருந்து கொண்டே கிரியா யோகத்தை பயிலலாம். எங்களுடைய உலகியல் தவளையின் வால் போல் ஒரு நேரத்தில் விழுந்துவிடும். நாங்கள் இரண்டிலும் வாழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சரியாக அமைந்துவிடும். ஆகவே இந்த அன்பருக்கு அதில் ஒருவிதமான ஐயப்பாடும் இல்லாது நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து செல்லுங்கள் என்று இங்கு கூறுகின்றேன். அடுத்ததாக கடைசி கேள்வி. பாபாஜியை எங்கும் காணலாமா, எதிலும் காணலாமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அது நீங்கள் பழைய சத்சங்கங்களில் சொல்லியிருக்கின்றீர்கள், கிட்டடியில் சொல்லவில்லை. அது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் 10 வருடங்களாக கிரியா யோகத்தில் இருக்கின்றேன். அந்த நேரம் நான் சொன்ன உபமானத்தையும் இங்கு கொண்டு வருகின்றார். நிச்சயமாக பாபாஜியை எதிலும் காணலாம், எங்கேயும் காணலாம், எப்பவும் காணலாம். அதற்கு நான் அந்த நேரம் சொன்ன உபமானம் என்னவென்றால், கிரியா யோகத்தில் எல்லா மதம் சார்ந்த சாதகர்களும் இருக்கும்போது ஒரு கேள்வி வந்தது. வேற்று மதத்தில் இருப்பவர்கள், நான் கிறிஸ்துவை கும்பிடுகின்றேன், அல்லாவை கும்பிடுகின்றேன், சிவனை கும்பிடுகின்றேன் என்று ஒரு கேள்வியை கொண்டு வந்தபோது, இந்த சமயங்களையெல்லாம் பாபாஜி ஒன்றிணைக்கின்றார். சமயம் என்பது வாழும் முறைக்கே தவிர மற்றவர்களுடன் வேறுபடுத்துவதற்கு அல்ல என்று பாபாஜி உறுதியாக வைசப் பாபாஜி கூறுகின்றார். அதற்குரிய சிறு விளக்கத்தை அந்த நேரம் கொடுத்திருந்தேன். அப்போது எல்லோருக்கும் சொன்னேன், எல்லா மதமும் சம்மதம், நாங்கள் இப்படியான கோயில்களுக்கு, பள்ளி வாசல்களுக்கு, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்லும் போது நாங்கள் எங்களுடைய முறையிலேயே எங்களுடைய கடவுளை வணங்கலாம். ஆனால் கிரியா யோகா சாதகர்கள் அவர்களுடைய சமய நிலையங்களில் இருக்கும் போது அவர்களுடைய கடவுளில் பாபாஜியை காண பழகிவிட்டீர்கள் என்றால் எல்லோரும் ஒன்றென்றது புரிந்துவிடும். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவில் பாபாஜியையும், புத்தர்கள் புத்த பகவானில் பாபாஜியையும், சிவனில் இருப்பவர்கள் சிவனில் பாபாஜியையும் கண்டுவிட்டால் யோகத்தில் செல்பவர்கள் அதை நிச்சயமாக உணரலாம் என்பது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட கருத்து. அதை அந்த அன்பர் ஞாபகம் வைத்து அதை கேட்டிருந்தார். நிச்சயமாக நீங்கள் பாபாஜியை எதிலும் காணலாம், அதில் ஒருவிதமாக சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு அடிப்படை என்ன தேவை? காணலாம் என்று வாயளவில் சொல்லிவிட்டு சொல்லளவில் கேட்டுவிட்டு காண முடியாது. அன்பு பெருகி அருளாக வேண்டும். பாபாஜியில் இருக்கும் அன்பு பெருகி அருளாக வேண்டும். பாபாஜியை நீங்கள் உண்மையாகவே அன்பாக நினைப்பீர்களாக இருந்தால் அன்பு மூலமாக நிச்சயமாக நீங்கள் எதிலும் பாபாஜியை காணலாம். அதற்கு அந்த நேரம் கொடுத்த உதாரணம் ஒன்று, நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகியலில் அந்த காதல் என்ற உடையத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு படுத்தால், எழும்பினால், வேலைக்கு போனால், எந்த நிலையிலும் அவள்தான் கண் முன்னால் நிற்பாள். ஏனென்றால் நீங்கள் அவளில் வைத்த அன்பு, அதை காதல் என்றும் சொல்லுங்கள். ஆகவே இந்த உலகியலில் ஒரு பெண் மீது நீங்கள் எவரும் அப்படி வைக்கலாம் என்றால், அன்பை, உண்மையான அன்பை, அதை நீங்கள் உணரலாம் என்றால் பாபாஜியில் உணர்வதற்கு என்ன தயக்கம்? ஆகவே அன்பை நிலைநாட்ட வேண்டும். அது உண்மையான அன்பாக இருந்தால் பாபாஜியை நீங்கள் எதிலும் காணலாம். அது மாத்திரமல்ல, இதை சைவ சித்தாந்த அடிப்படையில் இன்னொரு நோக்கில் நாங்கள் நோக்க வேண்டும், உள்நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். உள்நோக்கி செல்லும் போது இன்னொரு பதிலும் கடைசியாக கிடைக்கின்றது. அதை கூறிவிட்டேன், எல்லாம் பரம்பொருளின் செயல். இறுதியாக நிற்பது பரம்பொருள். ஆகவே அந்த அன்பை பெருக்குவதற்கு பரம்பொருள்தான் எல்லாம் செய்கின்றது. இந்த உயிரினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் இயக்கத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற உண்மையை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் பாபாஜியின் கிரியா யோகா கருத்திலிருந்தும் நன்றாக அறிந்து அதை தொடர்ந்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எதிலும் எப்படியும் பாபாஜியை காணலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் ஐந்து கேள்விகளுக்கும் மிக சிறந்த விளக்கத்துடன் இலகுவான பதில் கிடைக்கப் பெற்றமை இன்றைய சத்சங்கத்தை மீண்டும் மெருகூட்டுகின்ற என்றே கூறலாம். அதை நாங்கள் சுருக்கமாக முயற்சி செய்வோமானால், துன்பத்தில் இருந்து விடுவதற்கு நாங்கள் நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் வாழ பழக வேண்டும் என்று சுருக்கமாக கூறி அதற்குரிய சிறந்த விளக்கம் ஏற்படவே நீங்கள் கூறியிருந்தீர்கள். அடுத்து பொறிகளை எப்படி வெல்லலாம் என்பதற்கும் முக்கியமாக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் மனத்தை நிர்வகிக்க பழக வேண்டும் என்றும், தனியே நிர்வகிப்பது மாத்திரமல்ல செயல்முறை பயிற்சியின் மூலம் அதை நாங்கள் வெல்லலாம் என்று சிறப்பான பதில்கள் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது, பெரியவர் யார் என்பது பற்றிய கேள்வி, அதற்குரிய பதிலும் மிகவும் சிறப்பாக தரப்பட்டது. அதில் முக்கியமாக சிந்தித்தல் ஆழ்ந்த கருத்தப்படுகின்றது. சிந்தித்தல் மாத்திரமல்ல, சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு உணர்வு பெற்று தெளிதல் அடைகின்றோம். அந்த தெளிதல் அடையும் போது அதற்குரிய பதில் சிறப்பாக அமைகின்றது. அடுத்து நான்காவது கேள்வி, உலகியலில் இருந்து கொண்டு கிரியா யோகத்தில் பயணம் செல்வது எப்படி? அதாவது உலகியல் வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு செல்லலாம் என்பதற்கு சிறந்த விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்திற்குரிய பாதை விளக்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது. இறுதியாக பாபாஜியை எங்கு காணலாம், எதிலும் காணலாம் என்பதற்கும் அதற்கும் சமயம் பற்றிய விளக்கங்களுடன், இறுதியாக யோகத்தில் செல்பவர்கள் பாபாஜியை காணலாம், அதுவும் அன்பு பெருகி அருளாக மாறும் போது பாபாஜியை காணலாம் என சிறந்த விளக்கத்துடன் இன்றைய சத்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பவானி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா உங்களுடைய கருத்துக்களுக்கு. அஞ்சு கேள்விகளுக்கும் உங்களால் முடிந்த அளவு அந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தினீர்கள். சாதகர்களுக்கு நன்றி. பாபாஜிக்கு ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கத்துல நல்ல கேள்விகளை கொண்டு வந்தார்கள் மாணாக்கள். அருமையான கேள்விகள், அருமையான பதில்கள். இப்படி நம்ம கேட்க 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 ஒரு நாளைக்கு அது செயலா மாறிடும். எல்லாருக்கும், கேட்கறவங்களுக்கும் மாறும், அத சொல்றவங்களுக்கும் மாறும். அதுதான் சத்சங்கம். சத்சங்கம்னு வச்சது அதுக்கு தான் வச்சாங்க. அந்த வகையில நம்ம வந்து பேசினதே பேசினாலும், இல்ல பேசாதது பேசினாலும், சத்சங்கத்துக்குள்ள வரக்குள்ள அது நிச்சங்கமா ஆகி அது அருள் சங்கமா ஆகிடும். இதான் சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. அதனால அவசியம் இல்லாத கேள்விக்கு கூட அதை பதில் கொடுத்து நம்மளை சரிப்படுத்தும், அதான் ஆன்மீகம். சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை ஒரு மாணாக்கர் கேட்டாருன்னா சரியான கேள்வி, அப்படித்தான் கேட்கணும். சாத்தியம்னா என்னமோ நான் மட்டும் கேட்கறேன்னு கேட்காம அவரு சாத்தியமா ஆன்னு கேட்டாரு, அதான் சரியான கேள்வி. அதுக்கு ஒரே பதில் சாத்தியம்தான், ஏன்னா அதை சாதிச்சிருக்காங்க மகான்மார்கள், அதனால அது சாத்தியம். நாம சாத்தியம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அவங்களுக்கும் லேட்டாக இருக்கும், பல பிறவி எடுத்துதான் அதுல சாதிச்சிருப்பாங்க. அதை நம்ம எடுத்ததோட நமக்கு அது தெரியாது. ஆனா நாம சாதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாதிக்கணும், ஆனா சாத்தியம்தான் அது. அதுக்கு நான் அங்கீகாரம் சொல்றேன், எனக்கு வந்து அதுல நான் முழு நம்பிக்கை. அதே போல எல்லாருக்குமே அதை நிகழறதுக்கு முழு வாய்ப்புகளும் உண்டு. மகான்மார்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம பயிற்சியில சரியா இருந்துட்டு நம்மளை கொஞ்சம் சரி பண்ணணும் எல்லா வகையிலும். ஏன்னா நம்ம பல ஆண்டு காலமா பிறவிதோறும் ஒரு விஷயத்திலேயே இருந்து நம்ம உயர்ந்து வந்திருக்கிறதுனால அதே விஷயத்துக்கு தான் மனம் பற்றும். சைவ சித்தாந்தம் தான் அவ்வளவு அருமையா சொல்றாங்க. எப்படி பெருங்காய டப்பியில பெருங்காயம் எடுத்துட்டாலும் அந்த பெருங்காய வாடை இருக்குதோ அத போலதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்து அந்த வகையில நமக்கு அது தொட்டு தொட்டு வரும். அதை நீக்கத்தான் இந்த பயிற்சிகளை நம்ம செய்யறோம். அடுத்தாப்புல நம்மளுடைய வளர்ச்சி என்பது இந்த உலக வளர்ச்சியோ குடும்ப வளர்ச்சியோ பெரிய பதவி வளர்ச்சியோ பெரிய வளர்ச்சி இல்லை. ஆன்மீக வளர்ச்சி மட்டும்தான் பெரிய வளர்ச்சி நமக்கு, ஆன்மாவுக்கு. அதுதான் பெரிய வளர்ச்சிய ஒழிய உலகத்தில் சார்ந்த அத்தனை விஷயம் அழியக்கூடியது. அதனால அதை எதுவுமே நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. அது பாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கோம், அது பாட்டுல அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது ஓகே. அது நடக்கதான் எவ்வளவு நம்ம வளர்ச்சி அடையிறதுன்றது மட்டும்தான் பேச்சு. தனக்கு தானே தான் பார்க்க முடியும். ஆன்மீகம் எல்லாத்தையும் செய்யறது ஒரு பரம்பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நமக்கு செய்யறதும் பரம்பொருள் தான் செய்யுது, நம்மள வச்சு செய்யுது, நம்மள கருவியா வச்சு செய்யுது. அதுல ஒவ்வொரு மனிதனும் சரியா இருந்தானா எல்லா மனிதனுக்கும் அந்த ஆன்மீக விஷயங்கள் கிடைக்கும் என்றத சைவ சித்தாந்தம் அழகா சொல்றாங்க. அதுலயும் சில பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை உணர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அனுபவிக்கிறவங்க வெளியே வந்து அதிகமா சொல்றது இல்லை, சொல்ல முடியாது. அதனால அது அதிகமா விளம்பரம் ஆகல. அனுபவிக்காத பொருளை நிறைய வந்து விளம்பரம் வரும், அது வந்து உலகில் சார்ந்த விஷயம். அந்த வகையில சாதகர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சைவ சித்தாந்த விஷயங்களை எவ்வளவு தூரம் நீங்க உள்வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வாங்க, ஃபர்ஸ்ட் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றது என்னுடைய கருத்து. இல்ல, மகான்மார்கள் இத ரொம்ப அற்புதமா வகுத்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நம்ம திரட்ட முடியாது, சாதாரண விஷயம் இல்ல. அவங்க அரும்பாடுபட்டு இறைவனோட ரொம்ப இழந்து இருந்து அதை பெற்றிருக்காங்க. அதை நாமலாம் இந்த மாதிரி தேடி வர்றவங்க கிடைக்கணும்ன்றதை அவங்க பாடுபட்டிருக்காங்க. அதன் வகையில தான் நம்ம பாபாஜி மூலியமா இதை தெரிஞ்சுக்கிறோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை ஒரு படிநிலை மேல் கொண்டு சென்று அதற்குரிய எளிமையான விளக்கத்தை பாபாஜியின் அருளினால் இன்றைய அன்சத் சங்கத்தில் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இறுதியாக எங்களுடைய சாதகர்களுக்கு ஒரு அறிவிப்பு, அதை இன்று அறிவிப்பாயிடுங்கள், நாளை அதை பற்றி விளக்கமாக பேசலாம் சிறிது. நாளை எங்களுடைய 18 சித்தர்களில் முதன்மை சித்தராக இருப்பவர் சட்டமுனி சித்தர், அவருடைய குரு பூஜை தினம். நாங்கள் எங்களுடைய 8 முதன்மை சங்கங்கள், 8 கிளை சங்கங்கள் உலகளாவிய முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது சுவிட்சர்லாந்தில் இருக்கும் முதன்மை சங்கத்தில் அந்த சட்டமுனி சித்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஆகவே அந்த சங்கத்தில் அவருக்குரிய நிகழ்வுகள் பூஜைகள் நடைபெறும் நாளை. இருப்பினும் எல்லா சாதகர்களும், உலகளாவிய சாதகர்கள் நாளை உங்களுடைய சாதனையில் சட்டமுனி சித்தருக்கும் பாபாஜியுடன் சேர்ந்து உங்களுடைய சாதனையை நீங்கள் அவருடைய திருவடியில் காணிக்கையாக கொடுங்கள் என்று உங்களுக்கு அந்த விடயத்தை தருகின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.